புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவா நம்மளுடைய மனநலம் நல்லா இருந்தா நம்மளுடைய உடல் வந்து எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனநலத்தை மேம்படுத்த நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம செய்யலாம். ஒன்று யோகா செய்யலாம், இல்லை அதிகமாக புத்தகங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமா உங்களுக்கு நிறைய மன அமைதி கிடைக்கும். அந்த வகையில் இன்னைக்கு சர்வதேச மனநல உடல் ஆரோக்கிய தினத்தில் நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி ஜீவா நரம்பியல் மனநல மருத்துவமனை மனநல ஆலோசகர் திரு டாக்டர் யு ஜீவா அவர்கள் உடல் மனம் ஆரோக்கியம் காப்பும் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்,
நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். எனது பெயர் மருத்துவர் ஜீவா. கள்ளக்குறிச்சியில் மனநல ஆலோசகராக பணியாற்றி வருகிறேன். இன்று சர்வதேச உடல் மன ஆரோக்கிய தினம் பற்றி உங்களுடன் பேச வந்திருக்கிறேன்.
சார், இப்போ இன்றைய தினம் வந்து சர்வதேச மன உடல் ஆரோக்கிய தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இதை பற்றி முதல்ல வந்து என்னென்ன தகவல் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்களேன்.
சர்வதேச உடல் மன ஆரோக்கிய தினம்ன்றது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தனது ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்த ஒரு சிறந்த வேலை, தனது வேலையில் சிறப்பாக செயல்பட மற்றும் சமூகத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பணிகளை செய்ய தேவையான மூன்று முக்கிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் நலம், நல்ல மனநலம், சமூக சூழ்நிலை சரியாக இருக்க வேண்டும். வேகமாக மாறிவிடும் இந்த உலகத்தில் உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. அது ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம், மற்றும் சில போதை பழக்கங்கள்னால கூட இருக்கலாம். இந்த மாதிரி மன பிரச்சனைகளும் உடல் பிரச்சனைகளும் அதிகரித்து வரும் நேரத்தில் நாட்பட்ட மனநோயாளிகள் அதிகரித்து வருகின்றன. இதில் 75% மக்கள் அதை வெளிக்காட்டிக் கொள்வதில்லை, அதை தனக்குள்ளே பூட்டி வைத்துக் கொள்கிறார்கள். இதை பற்றி எப்போது விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காகவே இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
சார், இப்போ மனிதனோட உடல் அளவுல வெளி தோற்றத்துல வந்து எத்தனையோ ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் அதை மருத்துவ ரீதியான வகையில சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே போல இப்ப மனநல குறைபாடு அப்படிங்கிற வகையில எந்த வகையில வந்து இது நடக்குது, இதை பத்தி முதல்ல கொஞ்சம் விரிவா சொல்லுங்க.
இந்த குறைபாடுகள், அதாவது மனநல குறைபாடுகள் என்று எடுத்துக்கிற பொழுது அது சில மாதங்களில் இருந்து வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் வகையில் நோய்கள் உள்ளன. இப்ப அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மனப்பதட்டம், மன அழுத்தம் போன்ற நோய்கள் பாத்தீங்கன்னா புற சூழ்நிலைகள், வெளிப்புற சூழ்நிலைகள்ல இருந்து ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்னால ஏற்படக்கூடியவை. இந்த மாதிரியான சிறு நோய்கள் வந்துட்டு சரியான உளவியல் ஆலோசனை மற்றும் சில மாத்திரைகள் உட்கொள்வதன் மூலம் அதை நம்ம சீர் செய்து கொள்ளலாம். பட் அதே வேளையில சில நாட்பட்ட நோய்கள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பைபோலர் இருமுனை பிறழ்வு நோய் மற்றும் மனச்சிதைவு நோய், இந்த மாதிரியான குரானிக் ரொம்ப நாட்பட்ட மனநோய்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வாழ்நாள் முழுமைக்கும் அது தொடரும். அந்த மாதிரியான நோய்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நெடுநாள் மாத்திரைகளும் உளவியல் ஆலோசனைகள் மூலமும் அதை சரி செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் ட்ரைனிங்கும் சேர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கு பார்க்கலாம்.
இப்போ இந்த மனநல குறைபாடு அப்படிங்கிற வகையில ஏற்படக்கூடிய வந்து பல காரணங்கள் வந்தாலும் மனநல மருத்துவர் அப்படிங்கிற வகையில அவங்க என்ன மாதிரி அணுகி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் அப்படிங்கிற வகையில என்னென்ன மாதிரி இருக்கு சார்?
இப்ப இந்த காரணம் அப்படின்னு முதல்ல நம்ம பாத்துக்கலாம் சார். இந்த காரணம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் பர்த்ல இருந்தே ரீசன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு பர்த் டிஃபெக்ட், அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பிறக்கிற தருவாயில ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள், அந்த ஃபோர்செப்ஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லைன்னா வந்துட்டு அந்த குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு ஐசியூல அட்மிட் பண்ற அளவுக்கு அதுக்கு ஒரு காய்ச்சலோ வலிப்பு நோயோ இருக்கிறது, இல்ல தாய்க்கு கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த பிரசவ காலத்துல ஏற்படக்கூடிய மற்றும் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த டிஃபெக்ட்ஸ் வந்துட்டு அது வாழ்நாள் ஃபுல்லுமே அதுக்கு வந்துட்டு நிறைய டிசபிலிட்டிஸ் உண்டாக்கும். அது வந்துட்டு நாட்பட்ட மனநோய்கள் உருவாகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா அமையும். அது இல்லாம குழந்தைகள் வளர்க்கப்படும் விதம், அந்த பேரண்டிங் ஸ்டைல், அது ரொம்ப முக்கியம் சார். அது அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா, சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அதீத செல்லம் கொடுக்கறது, இல்ல அதீத கண்டிப்பு கொடுக்கறது, இல்ல ரொம்ப கவனிக்கிறன்ற பேர்ல ஓவர் ப்ரொடெக்ட் பண்றது, இந்த மாதிரியான ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா நாட்பட்ட ஒரு மன உளைச்சல குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும். இது இல்லாம ஒரு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல ஏற்படக்கூடிய பாலியல் சீண்டல்கள் மற்றும் துன்புறுத்தல்கள், அந்த செக்ஷுவல் அபியூசஸ், அது வந்து பிற்காலத்துல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மனப்பதட்டமும், இல்ல அந்த PTSD போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு மன பதட்ட நோயோ உண்டாகதற்கு அது ஒரு காரணமாக அமையலாம். பிளஸ் இது இல்லாம போதுமான கவனிப்பு இல்லாமல் சிறு வயதிலேயே அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா சில பேர் போதை பழக்கத்து உள்ளாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இப்ப பாக்குறோம். இந்த மாதிரியான ஒரு ஆரம்ப வயதுல ஏற்படக்கூடிய அந்த போதை பழக்கங்கள் நாள்பட்ட அந்த ஒரு டிபெண்டன்ஸ், அதுக்கு ஒரு பழக்க அந்த ஹேபிட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுவுமே ஒரு விதமான மனநோய்க்கு உருவாகிறதுக்கு காரணமா அமையும். பிளஸ் இந்த வேலையில ஏற்படக்கூடிய அதீத ஸ்ட்ரெஸ் மற்றும் டென்ஷன், இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க காமனா பாக்குறது பாத்தீங்கன்னா மரபணு ரீதியாக அந்த டிஃபெக்டிவ் ஜீன்ஸ், அதாவது எதிர் தாத்தா பாட்டிக்கு இல்ல அவங்களுக்கு முந்தைய தலைமுறைக்கு இருந்தக்கூடிய ஒரு மனச்சிதைவோ இல்ல ஒரு மன எழுச்சி நோய்க்கான அந்த ஒரு டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் வந்துட்டு மரபணு ரீதியா டிரான்ஸ்பர் ஆகும் பொழுது அதனோட தாக்கத்தினாலையுமே அந்த குழந்தைக்கு லேட்டர் ஏஜ்ல இந்த மாதிரியான நாட்பட்ட மனநோய்கள் உருவாகிறதுக்கு காரணமா அமையலாம். இது எல்லாம் இல்லாம உடல் ரீதியான தொந்தரவுகள், சம்டைம்ஸ் இந்த தைராய்டினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வலிப்பு நோய், சுகர்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பக்கவாதம், பார்க்கின்சன்ஸ் சொல்லக்கூடிய நடுக்கவாதம், இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நாளடைவுல வந்துட்டு அது சார்ந்த மனப்பதட்டமும் மன அழுத்தமும் உருவாவதற்கு வாய்ப்புகளும் அதுல இருக்கு. இப்ப பெரியவங்கன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலையில ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள், அதுல ஏற்படக்கூடிய அந்த பாரங்களை வந்து சரியான ஷேர் பண்ணிக்காத ஒரு நிலையில என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நாள்பட அது ஒரு மன அழுத்தமா டர்ன் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இது வெவ்வேறு விதமா வெளிப்படுத்தலாம். ஒரு குடும்பத்துல ஒரு எரிச்சல்தன்மையை காட்டுறது, ஒரு கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற ஒரு அன்யோன்யம் குறைபடுறது, குழந்தைங்களை சரியா பராமரிக்க முடியாம போறது, வேலையில கவனம் இல்லாம போறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாள்பட ஒரு மன அழுத்தத்துக்கு ஒரு காரணமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு ஷேரிங் தான். ஒரு தனக்குரிய இருந்த மன உளைச்சல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்ல வந்துட்டு ஒரு உளவியல் நிபுணர் அணுகி அவங்கள்ட்டயோ நம்ம ஷேர் பண்ணிக்கும் பொழுது டெஃபினட்டா அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும்.
சார், இப்போ மத்த மருத்துவர்களை வந்து அணுகிறத காட்டிலும் இப்ப மனநல மருத்துவரை அப்படி அணுகணும் அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு ஒரு தயக்கம் காட்டுறாங்க. அது எதனால வந்து தயக்கம் வந்து அது ஏற்படுது, அதை நம்ம வந்து அதை எந்த அளவுக்கு அவங்கள தெளிவுபடுத்தணும் சார்?
மெயினா என்னன்னா வந்துட்டு இதை சொல்றது கூச்சப்படுறது தாங்க சார். இப்ப தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லி அந்த ஒரு ஸ்டிக்மட்டைஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு கூச்சத்தின் ஒரு வெளிப்பாடு தான். ஒரு உடல் ரீதியான ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பொழுது ஈஸியா ஒரு டாக்டர் அணுக முடியுதுன்னும் பொழுது மன ரீதியான பிரச்சனையும் அதே மாதிரிதான். இது சொல்றதுனாலே எந்த ஒரு தப்பு தவறுதலும் ஏற்பட போறது கிடையாது. பிளஸ் அந்த சொசைட்டியில இருக்க அந்த ஸ்டிக்மா, ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போகணும்னாலே ஒரு பயம் காட்டுறது, இது எல்லாமே வந்துட்டு அந்த ஆதிகாலத்துல அந்த படத்துல காமிச்சு காமிச்சு அது ஒரு மக்களுக்கு அந்த ஒரு மனநிலை உருவாயிடுச்சு. அதை மக்கள் கண்டிப்பா மாத்தி அமைச்சுக்கணும். இப்ப எவ்வளவோ அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு. ஒரு காய்ச்சல் தலைவலிக்கு எப்படி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இந்த ஒரு மன அழுத்தமாகட்டும் சரி, ஒரு பதட்டமாகட்டும் சரி, இதுக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் மூலயமா சரி பண்ணலாம். இது மக்கள் அந்த ஒரு போதிய விழிப்புணர்வு கண்டிப்பா அவங்களுக்கு வேணும். ஒரு மனநல மருத்துவர் அணுகுன பொழுதே அது ஒரு தவறான சிந்தனை ஓட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில இருக்குது. அது அவங்களா முன்வந்து பாக்குறதுக்கும் கூச்சப்படுறாங்க. ஒருத்தங்க கூட்டிட்டு போறவங்கள்ட்டையும் அவங்களால வந்து சகிச்சுக்க முடியல. அது இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாள்பட்ட ஒரு நோய் தீர்வாகாம அது அப்படியே அவங்க அதுலயே உழண்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிடும். இந்த ஒரு சகித்தன்மையை வளர்த்துக்கிட்டு அவங்க ஒரு மனநல மருத்துவரை ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு அவங்க ஒரு வித மனமாற்றத்தை அவங்க கொண்டு வரணும், மக்கள் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும்.
சார், இப்போ மனநல மருத்துவரை வந்து தானா வந்து பாத்துக்கிட்டாலும் சில யாரோ ஒருத்தர் சொல்லி வரங்களை கூட்டிட்டு வந்து மருத்துவரை அணுகிறப்போ நம்ம அதற்கான வகையில வந்து முதல்கட்டமா சரி, அடுத்தது அவங்க கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன மாதிரி அதுக்கான வழிமுறைகள் பண்றீங்க சார்?
சிகிச்சை முறைகள்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு முதல்ல ஒரு டீடைல் ஹிஸ்டரி டேக்கிங், அவங்களோட என்ன பிரச்சனைன்றது முதல்ல ஒரு டீட்டெயில்டா அவங்க கூட வரவங்கள்ட்டையும் சரி பேஷண்ட்ஸ்டையும் சரி நாங்க முதல்ல அதை கேட்டு கண்டறிஞ்சுப்போம். அதுல இருந்து முதல்ல ஒரு நோயினோட டயக்னோசிஸ் வந்து அதுக்கு வந்து சில நோய்கள், எல்லா நோய்களுக்கும் நம்ம மருந்து மாத்திரை தேவைப்படாது, சில விதமான நோய்களுக்கு நம்ம வெறும் கவுன்சிலிங் உளவியல் ஆலோசனை மூலமாவே நம்மளால சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங் மூலமாவே சரி பண்ண முடியும். அது இல்லாம சில நாள்பட்ட நோய்களுக்கு மருந்து மாத்திரைகள் இப்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குதுங்க சார். அந்த மருந்து மாத்திரைகள் இப்ப எல்லாருக்கும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அதாவது நம்ம ஒரு டாக்டர்கிட்ட மனநல டாக்டர்கிட்ட போனா வருடக்கணக்கில் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா நோய்களுக்கும் அப்படி கிடையாது. ஒரு சில நோய்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு லாங் டர்மா மாத்திரை எடுக்கிற மாதிரி வரும். ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 months மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி டெஃபினட்டா இருக்கும். இது இல்லாம இன்னும் ரொம்ப நாட்பட்ட நோய்கள் இந்த மாத்திரைகளுக்கும் ரெசிஸ்டன்ஸா இருக்கவங்களுக்கு இப்ப மின்காந்த சிகிச்சைகள், ரொம்ப அட்வான்ஸ்டான மின்காந்த சிகிச்சைகள் பிளஸ் காந்த சிகிச்சைகள்லாம் எவ்வளவோ அட்வான்ஸ்டா வந்துருச்சு. அது என்ன பிரச்சனைன்றதை கண்டறிஞ்சு அதுக்கேத்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா கொடுப்போம் சார்.
சார், இப்போ உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மனநலமும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதே போல மனநலம் நல்லா இருந்தா உடல் நலமும் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. இப்ப இது ரெண்டுக்குமே உள்ள ஒற்றுமைகள் வந்து எந்த அளவுக்கு செயல்படணும் சார்?
இது மைண்ட் பாடி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஃபர்ஸ்ட் ஒருவர் தனது உடலை வந்து எந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த்தை ஹாப்பியா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நிறைய பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சொமட்டோ ஹோம் டிசார்டர் காரணம் இல்லாத ஒரு வலியோட வருவாங்க, ஒரு தலைவலி இல்ல நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி வருவாங்க. முதல்ல ஒரு கார்டியாலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு வருவாங்க. பட் பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மலா இருக்கும். இதனோட கண்டிஷன் பேரு சொமட்டோஃபார்ம் டிசார்டர் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இது என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மைண்ட் பாடி கனெக்ஷன் தான். அதாவது மனதளவுல ஏற்படக்கூடிய அந்த ஒரு துன்புறுத்தல்கள் உடல் அங்கங்க வழியா தென்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா நாங்க அந்த ரிலாக்ஸேஷன் ட்ரைனிங் தான், நல்ல ஒரு மூச்சு பயிற்சி, யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி நம்ம பண்ண பண்ண இந்த நாள்பட இந்த வழிகளும் குறைஞ்சிட்டு வரும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு உடல்நலம் பேணி பாக்குறோமோ அந்த அளவுக்கு மனநலத்தையும் நல்லபடியா பாத்துக்கணுன்றதுக்கு இதுவே ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும் சார். ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ ஹார்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹார்ட்டுக்குன்னு ஒரு அணிச்சை செயல் இருக்குது, அதாவது பிளட் சர்க்குலேஷன், உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை பாய்ச்சிருது. நுரையீரலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சுவாசிக்கிற காற்றை சுத்திகரித்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பிரிக்கிறது. கிட்னி அதே மாதிரி தான் ரத்தத்தை சுத்திகரித்து யூரியா அந்த மாதிரியான இதை வந்துட்டு வெளியேற்றுறது. இந்த மாரி ஒவ்வொரு உறுப்புக்கும் எப்படி ஒரு அணிச்சை செயல் இருக்குதோ அந்த மாரி மூளைக்குன்னு ஒரு அணிச்சை செயல் தான் மனசு அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்துறது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்னோட ஹார்ட்வேரோட ஃபங்க்ஷனை தான் நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம பார்க்க முடியாத சாஃப்ட்வேர், பட் அதனோட செயல்பாடுகளை நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்கிற மாரி இந்த மூளையினோட செயல்பாடுகள் தான் சார் மனசுன்னு சொல்கிறது. இல்லை, இது மனசுன்னு ஒன்றும் தனியாக கிடையாதுங்க சார். ஆக்சுவலாக அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் தான் நம்ம மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெமரின்னு எடுத்துக்கிட்டா கூட அது பிரெயினில் வந்துட்டு ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் தான் வந்துட்டு நம்ம மெமரியை ஸ்டோர் ஆகிறது. இது மனசுன்னு தனியா ஒண்ணுமே எங்கேயுமே கிடையாது சார். அதனோட அந்த இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல அந்த எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் நடக்குது இல்லைங்களா, அதை தான் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம், எல்லாம் பண்றோம். ஒரு சாஃப்ட்வேர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம கண்ணில் பார்க்க முடியுமோன்னு பார்க்க முடியாது. இட்ஸ் ப்ரோக்ராம், அப்படிதான். அந்த மாதிரிதாங்க சார், மனசுன்றது ஒரு பிரெயினோட ப்ரோக்ராமிங், அவ்வளவுதான்
சார். இப்போ உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம எத்தனை உடல் பயிற்சிகளா இருக்கட்டும், எத்தனை ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டு உடம்பு வந்து நல்லா கண்ட்ரோலா வச்சுக்கிறோம், சில பழக்கங்களை தவிர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் வச்சுக்கணுங்கிறதுக்கு வந்து பல முயற்சிகளும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல வந்து நம்மளுடைய அடிப்படையான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மனநலம். அந்த மனநலத்தை வந்து எந்த அளவுக்கு மேம்படுத்தினா மனநலமும் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் சார்?
ஒன்றும் இல்லைங்க சார். மனநலத்தை மேம்படுத்துறதுக்கு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறக்கம், அது ரொம்ப அவசியம். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்லீப் ஹைஜின்றதே இருக்காது, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஃபோன் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் இருக்கிற டைமில் ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறது, இதேமாரி அதீதமான அந்த ஸ்க்ரீன் எக்ஸ்போஷருமே தூக்கத்தினோட குறைபாடை வந்துட்டு உண்டாக்கும். இந்த தூக்க குறைபாடு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நாளடைவில் ஒரு பதட்டத்தையும் ஒரு அழுத்தத்தையும் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு உருவாக்குறத நிறைய ரிசர்ச் இப்போ சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபோன் யூசேஜ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா போதுமான ஓய்வு எடுக்கணும், ஓய்வுக்கு முன்னுரிமை கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சில பேர் தொடர்ச்சியாக வேலைகளை வந்து கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே கடினமான வேலைகள் இருக்கும் பொழுது அது ஒரு மனதிற்கு ஒரு விதமான ஒரு அயற்சி கொடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு நாள்பட ஒரு பதட்டத்தையும் ஒரு அழுத்தத்தையும் உண்டாக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக வேலை செய்யாமல் அப்பப்போ ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிறது மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் சார். அதேமாரி ஷேரிங், எந்த ஒரு டென்ஷன் கஷ்டம் இருந்தாலுமே அது தனக்குள்ளார வச்சுக்காம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ அதை ஷேர் பண்ணிக்கிறது, அப்படி அது முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு உளவியல் ஆலோசகரை இது பண்ணி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது டெஃபினட்டாக அது ஹெல்ப் பண்ணும். போதுமான உடற்பயிற்சி, இப்போ ஒரு WHO கைட்லைன்ஸ் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மன அழுத்தத்திலே ஒரு மைல்டான டிப்ரெஷனுக்கு ஒரு 1 hour ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ், அதாவது நல்ல வேர்த்து விடுற அளவுக்கு நல்ல ஒரு வாக்கிங்கோ இல்லை பிரிஸ்கான ஒரு ஜாகிங்கோ போகிறது வந்துட்டு பிரெயினில் சில கெமிக்கல் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு மனச்சோர்வுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அதுவே நல்லா ஹெல்ப் பண்ணும் சார். அது அதேமாரி பிடிச்சமான விஷயங்களை நம்ம எடுத்து செய்யறது, ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள், ஏதாவது ஒரு ஹாபிஸோ இல்லை ஒரு பெயிண்டிங்கோ இல்லை வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஏதாவது ஒரு ஹாபிஸ் எடுத்து நம்மளுக்கு பிடிச்சமான ஹாபிஸில் நம்ம இன்வால்வ் ஆகும் பொழுது இந்த ஒரு மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த மன அழுத்தம் இந்த மனப்பதட்டம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க சார், இதிலே ரெண்டு விதமான ஒரு மனநோயின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரெண்டு விதமான நோய்கள் இருக்குங்க சார். ஒன்று சாதாரண மனநோய், இன்னொன்று வந்து தீவிர மனநோய்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மன அழுத்தம் மனப்பதட்டம் எல்லாமே ஒரு சாதாரண மனநோய் தான். தீவிர மனநோயின் பொழுது ஒரு மனச்சிதைவு இல்லை இந்த இருமுனை பைபோலர் டிசார் இருமுனை பிறழ்வு நோய் இது எல்லாமே தீவிர மன நோய்கள் தான் வருவாங்க சார். இப்போ ஒரு சாதாரண நோய் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நார்மலான ஒரு சோர்வு, தூக்கமின்மை இல்லை அதீத பயம், படபடப்பு, அதிகமாக தனித்திருத்தல், இது எல்லாமே இந்த ஒரு சாதாரணமான ஒரு மனநோய்க்குரிய ஒரு சிம்டம்ஸாக இருக்குங்க சார். இதுவே வந்துட்டு ரொம்ப ஒரு தீவிர மனநோய் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களோட சிந்தனை மாற்றங்கள் மெயினாக இருக்க ஆரம்பிக்கும், தேவையில்லாத ஒரு சந்தேகம் அதிகமா இருக்கிறது, ஒரு குடும்பத்தில இருந்து ரொம்ப விலகி இருக்கிறது, ஒரு அன்றாட செயல்களில் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்கள், அந்த செல்ஃப் கேர்ன்றதே ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். தான் தன்னை பார்த்துக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு தினசரி வேலைகளே கூட இருக்கவங்க சொன்னா மட்டும்தான் செய்வாங்க, எதையுமே தன்னிச்சையே செய்ய மாட்டாங்க. ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல்களில் எதுவுமே ஈடுபட மாட்டாங்க. ஒரு சந்தோஷமா ஒரு குடும்பத்திட்ட பேசுறது, ஒரு நண்பர்கள்ட்ட பேசுறது, இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட பிஹேவியர், ஒரு வித்தியாசமான நடவடிக்கை, ஆட் பிஹேவியர்ஸ் எல்லாமே நோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு தீவிர ஒரு மனநோய்க்கான சிம்டம்ஸ். இப்ப இந்த சாதாரணமாகட்டும் சரி, இந்த தீவிர மனநோயாகட்டும் சரி, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலே கண்டறியறது. இந்த சிம்டம்ஸ் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே இந்த மாதிரியான தூக்க குறைபாடு, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நான் லிஸ்ட் அவுட் சொன்ன இல்லைங்களா, அதை முதல்ல கண்டறிஞ்சு அதை வந்துட்டு ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஒரு நல்ல விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. குடும்பத்தினோட அரவணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நோயினோட தன்மையை முதல்ல குடும்பத்து உறுப்பினர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வீட்டுல ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்களோ அது வந்து இந்த நோய் பிற்காலத்துல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்றத அதை டிட்டர்மைன் பண்ணும். இப்ப எப்படி ஒரு செடியை வந்து நம்ம ஒரு சின்ன வயசுல இருந்து எப்படி ஒரு தண்ணியை ஊத்தி அதை அவ்வளவு ஒரு பாதுகாப்பா வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களோட மன ஒரு ஆரோக்கியத்தை இது பண்ணி கருத்துல கொண்டு வீட்டுல இருக்க எல்லாருமே அதுக்கு ஒரு பங்களிக்கணும். அவங்கள தேவையில்லாம ஒரு கிரிட்டிசைஸ் பண்றதோ, கேலி கிண்டல் செய்யறதோ, இல்ல அவங்களை திட்டுறதோ, கடிஞ்சுக்கிறதோ, அவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு பார்த்து அவங்களை வந்துட்டு கடிஞ்சு அவங்களுக்கு வன் சொல்ல திட்டுறதோ, இது எல்லாமே என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நாளடைவுல இந்த நோய் இன்னும் மோசமாகறதுக்கு தான் காரணமா அமையும் ஒழிய அது எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ணாது. ஒரு ஒரு மனநோய் இருக்கவங்களை நம்ம எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறோன்றது லேட்டர் பீரியட்ல அவங்க எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா மாறுறாங்கன்றதுக்கு இதுவே ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா பண்ணும். இந்த ரீஹாபிலிட்டேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த ஒரு மன சிதைவு நோய் வந்துட்டு போறவங்களாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இருக்காது, அவங்க வேலை செய்யணும் எதுவுமே மோட்டிவேஷன் இல்லாம போயிடும். ஸோ அந்த மாரி பர்சன்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு செடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுத்து திரும்பி அதை நல்ல ஒரு காய் காக்கிற ஒரு மரமா எப்படி உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம திரும்பி திரும்பி ஒரு மோட்டிவேஷன் என்ன பண்ணும் பொழுது அவங்களால திரும்பி ஒரு நார்மல் ஒர்க்குக்கு போய் நார்மலான ஒரு சம்பாத்தியத்தை உண்டாக்கி ஒரு குடும்பத்தை வழி நடத்துற அளவுக்கு அவங்களால கொண்டு வர முடியும். அது ஃபேமிலி மெம்பர்ஸோட கோஆபரேஷன் ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ட்.
இப்போ இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், அதிக ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் வந்து அவங்க வந்து கொண்டு வர காலகட்டமா இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன இது மனநல மருத்துவங்கிற வகையில என்ன சொல்றீங்க
சார்? முதல்ல வந்து குழந்தைங்க ஒரு விஷயம் முக்கியமா புரிஞ்சுக்கணும் சார். அவங்க வந்து இப்ப இருக்க குழந்தைகள் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால அதிகமா இன்வால்வ் ஆகிறாங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் சரி, யூடியூப் ஆகட்டும் சரி, அதுல இருக்க விஷயங்களை பார்த்து தன்னையே வந்து அது கூட கம்பேர் பண்ணிக்கிறது. அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா அவங்களோட ஒரு தன்னம்பிக்கையை குலைக்கும், அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்க ஆரம்பிக்கும். இது எல்லாம் ஏன் கேட்டீங்கன்னா அந்த ஒரு சோசியல் மீடியால இருக்க ஒரு பர்சனோட அவங்க கம்பேர் பண்ணிக்கிறது தான். அது குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா அங்க போஸ்ட் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னோட சந்தோஷமான நிகழ்வுகளை மட்டும்தான் வந்துட்டு அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. சோ அவங்க அதை பார்த்து கத்துக்கும் போது நம்ம வாழ்க்கை வந்துட்டு இருக்க துக்கமான விஷயங்களை பிக்கப் பண்ணி அவங்க சந்தோஷமா இருக்காங்க நம்ம இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டங்கள் வர ஆரம்பிக்கும். சோ முதல்ல அதை யூஸ் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கல்வியில என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ ஸ்கூல்ல அதை ரெகுலரான டே டு டே ஹேபிட்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஒரு பாடம் கஷ்டமா இருக்கு அதை ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி ரொம்ப சின்ன சின்ன கோல்ஸா செட் பண்ணி அதுல டெய்லி ஒர்க் பண்றது, கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றது, இது வந்து குழந்தைங்களோட அந்த ஒரு மன ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் சைட்ல குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன், அவங்க இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும்ன்ற மாதிரி ரொம்ப அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம அந்த குழந்தைனால என்ன முடியும்ன்றத பார்த்து அதுக்கேத்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அந்த குழந்தை வந்துட்டு எந்த ஒரு மன உளைச்சலையும் சிக்காம ஒரு நல்ல ஒரு மனிதரை உருவாகிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். இப்ப குழந்தைங்க பாத்துட்டீங்கன்னா வெறும் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்றத முதல்ல காது கொடுத்து கேட்க ரெடியா இருக்கணும். அதே சமயத்துல பெற்றோர்களும் அந்த குழந்தைங்களுக்கு தினசரி அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கன்னும் பொழுது அவங்களோட கஷ்டங்கள் என்ன இருக்குன்றதையும் காது கொடுத்து கேட்க அவங்க கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருந்தாங்கன்னா இன்னுமே அந்த கம்யூனிகேஷன் ரெண்டு பேருக்குள்ளாரையும் நல்லபடியா பில்டப் ஆகும். அது வந்து நிறைய பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமா ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். பிளஸ் இந்த குழந்தைங்க பாத்துட்டீங்கன்னா வெறும் புஸ்தகம் கல்வி புஸ்தகம்ன்றது மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற எக்ஸ்ட்ரா புக்ஸ், நிறைய அறிவியல் சார்ந்த புஸ்தகங்கள், நிறைய மோட்டிவேஷனான புக்ஸ் இந்த மாதிரி படிக்கிறதையுமே கொஞ்சம் அந்த ஒரு நல்ல ஆரோக்கியமான பழக்கத்தை வளர்த்துக்கிறதுன்றது அவங்களோட மைண்ட் இன்னும் ப்ராடன் அப் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சார். அடுத்தது இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இளமை பருவன்றது அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பருவமாக இருக்கும். இதில் ஏற்படக்கூடிய சில தாக்குதல்கள், லெக்ஸே வந்துட்டு ஒரு போதை பழக்கத்தை உள்ளாகிறது, இல்லை வந்துட்டு எக்ஸஸாக சோஷியல் மீடியாவில் இன்வால்வ் ஆகிறது, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அந்த மாதிரி அதில் போகிறது, இது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நேரவிரயம் இல்லாமல் ஒரு விதமான ஒரு மன பாரத்தையுமே உண்டாக்க ஆரம்பிக்கும், அவங்களோட செல்ஃப் எஸ்டீமே ரொம்ப குறைக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் பீரியட்னும் பொழுது, வெறும் இந்த மீடியா இந்த இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருன்றது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை முன்னமே திட்டமிட்டு இந்த காலத்தை வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்துறது, ஒரு ஒரு கல்வி கற்றுக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறது, இது எல்லாமே அவங்களோட எதிர்காலத்தை நல்ல விதமாக மாற்றுறதுக்கு ஒரு தீர்மானமான ஒரு பீரியடாக இருக்கும். ஸோ இதை இளைஞர்கள் கருத்தில் கொண்டு இதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. உலகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான அறிவியல் மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா எண்ணற்றதா பரவி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம தேடி போகாம அதுல முக்கியமான சில விஷயங்கள், நம்ம லைஃபை மேம்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்துட்டு கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதை வந்து வாழ்க்கையில செயல்படுத்தி அதை முன்னேறி போகிறதுக்கு ஒரு பாதையை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா, டெஃபினட்டா இந்த கவனச்சிதறல்கள் எதுவுமே இல்லாம நம்மளோட நோக்கம் ஒண்ணு வச்சு அதுல முன்னேறி போகும் பொழுது கண்டிப்பா எந்த ஒரு மன அழுத்தமோ இந்த ஒரு மனச்சிக்கலோ எதுவும் இல்லாம நம்ம ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அதுவே ஒரு உறுதுணையா இருக்கும். உடல்நலம் காக்க மனநலம் காப்போம், மனநலம் காக்க உடல்நலம் காப்போம். மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்து சிந்தனைகளை சிதறவிடாமல் நல்ல சிந்தனைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல செயல்களையும் தேர்ந்தெடுத்து செயல்பட்டாலே மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழ்வோம்.
சார், இப்போ மனநலம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களையும் நம்ம மனசை வந்து எந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கும், அதே நேரத்துல பாதை மாறி போகக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஆரம்ப காலகட்டம பார்த்துக்கிட்டாலே இன்னும் நல்லது, அதை தாண்டி மனநலம் பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல என்ன மாதிரியான சிகிச்சைகள் முறைகள் கொடுத்து அவங்க சிகிச்சை கொடுக்கறது ஒரு பகுதினா, அதே நேரத்துல குடும்பத்தினர் வந்து அவங்களை வந்து அனுசரிச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு வழிகாட்டத்தில் செய்தாலே மீண்டும் அவர்களுடைய புத்துணர்ச்சி பெற்று பழைய வாழ்க்கையை அவங்க அடைஞ்சு அந்த குடும்பத்தையே அவங்க மீண்டும் அவங்களே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற பல தகவல்களையும், அதே நேரத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி பரிமாணம் ஒரு பக்கத்து இருந்தாலும் இளைஞர்களும் சரி குழந்தைகளும் சரி நல்ல ஒரு வழிகாட்டுதலில் வந்து தனக்கு தேவையானதை அதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தவிர்த்து நமக்கு பிடித்தமான செயல்களை செய்தும் மன அழுத்தம் ஏற்படாத அளவுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூடியதற்கு புதுகை பண்பலை மற்றும் நேர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார்,
மனநலம் பற்றிய பல்வேறு தகவல்களை கேட்டதற்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நேயர்களே, இதுவரை சர்வதேச மனநல உடல் ஆரோக்கிய தினத்தில் மன ஆரோக்கியம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய கள்ளக்குறிச்சி ஜீவா நரம்பியல் மனநல மருத்துவமனை மனநல ஆலோசகர் திரு டாக்டர் யு ஜீவா அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.